நமஸ்காரம். நேற்றே என் பணியில் காரணமாக இருக்கும் பகவானே காப்பவனாகவும் இருக்கிறார். அந்த இரண்டும் ஒருவரே செய்வது சிறந்தது. யார் உலகை படைத்தாரோ அவரே காப்பாற்றுவாரானால் அப்பதான் படைத்ததன் பயன் தெரிந்து காப்பாற்ற முடியும். படைத்தவர் ஒருத்தர் காப்பவர் ஒருத்தர் இருந்தால் படைத்ததன் வலி பயன் காப்பவருக்கு தெரியாது. வெறுமனே படைத்து விட்டால் காப்பதன் கஷ்டம் படைத்தவருக்கு புரியாது. அதனால் இரண்டும் ஒருவர் செய்வது சிறந்தது. நம்ம படைத்தவரே ரட்சிக்கிறார் என்று சொல்லியிருந்தேன். அதற்கு இருவர் இருவிதமாக பதில் அனுப்பி கேள்வியும் கேட்டிருந்தனர். ஒருத்தர் கூறினார், ஆகவே எல்லாம் அவர் பார்த்து கொள்வார், அவர்தான் ரட்சிப்பார், நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று கூறினார். மற்றொருத்தர், கண்டிப்பாக எனக்கு இது பிடிக்கிறது, படைத்தவர் காக்கிறார், அப்படின்னால் அவரே மோட்சத்துக்கு கூட்டிக் கொண்டு போய்விடுவார், நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அவர் கூட எழுதியிருந்தார், நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை, அவர் காப்பாற்றுவார் என்பதற்காக நான் பொறுப்பற்று இருப்பேன் என்று சொல்லவில்லை. கண்டிப்பாக என் கடமையை பொறுப்பை ஆற்றுவேன், கைங்கரியங்கள் செய்வேன், ஆனால் எப்படியும் அவரிடத்தில் விட்டுவிட்டு செய்வேன், அவர்தான் ரட்சிப்பார்ங்கிற எண்ணத்தோடு செய்வேன், அப்படி இருந்தால் மோட்சம் கொடுத்து விடுவாரா என்று கேட்டார். அடி என் பதில் அனுப்பினேன், கண்டிப்பா எப்ப பொறுப்பற்று நடந்து கொள்ள மாட்டேன், கைங்கரியம் செய்வேன், அது அவர் எண்ணப்படிக்குன்னு செய்வேன் என்று சொல்லிவிட்டீரோ அது சரி, கண்டிப்பாக அவரே ரட்சிப்பார், ஆனால் அவர் விருப்பப்பட்டபடி நாம் வாழ வேண்டும், அவருக்கு விரும்பாதபடிக்கு இருக்கக்கூடாது, அவர் நம்ம எப்படி இருக்கணும்னு விருப்பப்பட்டு இருக்கிறாரோ அப்படி இருக்க வேணும்னு எழுதினேன். அதற்கு அவர் நல்ல கேள்வி கேட்டார், என்னை போன்ற சாமானிய மனிதனுக்கெல்லாம் அவர் என்ன விருப்பப்படுகிறார்னு எப்படி தெரியும், அவரோ கடவுள், எட்டாவது உயரத்தில் உள்ளார், நமக்கு உள்ளே இருந்தாலும் நம்மால் தேடி பிடிக்க முடியாது, யோகிகளுக்கும் கிட்டமாட்டார், பின் அவருக்கு என்ன பிடித்தம்னு எப்படி தெரிந்து கொள்ள, இதுக்கு வழியே இல்லையே என்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, அனைவருமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. நம்மை எதற்காக படைத்தார், என்ன பயன், நாம் எப்படி இருக்க வேணும்னு அவர் எதிர்பார்க்கிறார், இது தெரிய வேணுமா இல்லையா, அப்ப இது தெரிவதற்கு என்ன வழி. ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்கிறோம், முதலாளிக்கு என்ன பிடிக்கும்ங்கிறது அங்க போய் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும், அப்பதான் பதவி உயரும். கல்யாணமாகிறது, பெண் புகுந்த வீட்டுக்கு என்ன பிடிக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளை தன் வேட்டகத்துக்கு என்ன பிடிக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டால்தான் உறவு இனிக்கும். இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு அங்கெல்லாம் நாம் கேட்பதில்லை, தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம், அதை பெரியோர்களும் கற்றுக் கொடுக்கிறார்கள். கல்யாணத்தின் வரைக்கும் கற்றுக்கொள்ளாவிட்டாலும், நிறுவனத்தில் சேரும் வரைக்கும் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் பின்னால் கற்றுக்கொள்கிறோம். அதில் யார் நன்றாக வருகிறார்களோ அவர்களுக்கு உறவு நன்றாக இருக்கும், இல்லை என்றால் சுமாராக இருக்கும், பதவி உயர்வும் சுமாராக கிடைக்கும். இன்னொன்று, இது எப்படி ஒரு சாமானிய மனுஷனுக்கு கடவுளுக்கு பிடித்து தெரிய வரும். நாம் வண்டி ஓட்டு செல்லும் போது எனக்கு அதனுடைய சட்டத்திட்டம் தெரியாது, வெள்ளைக்கோடு மஞ்சள் கோடு சிகப்பு விளக்கு பச்சை விளக்கு புரியாது என்றெல்லாம் சொல்லவே முடியாது. தப்பாக ஓட்டினால் அபராதம் உண்டு. எனக்கு சட்டம் தெரியாது என்று கேட்கவே முடியாது. அதே போல எந்த சாமானிய மனிதனாக இருந்தாலும், வித்வானாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பெருமானை பற்றின அடிப்படை அறிவை சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் பெற முடியும். வேற அதற்கு கதி இல்லை. ஆனால் அந்தோ நம்முடைய பள்ளி படிப்பிலிருந்து சாஸ்திர படிப்பு எங்கோ விலகி போய்விட்டது. அது தெரிந்து கொள்ளவே வாய்ப்பில்லை. ஆனால் பகவத்கீதை, ராமாயணம், பாரதம், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், அந்தந்த மதத்தின்படி, சைவம் என்றால், வைணவம் என்றால், சாக்தம் என்றால், அவரவருக்குரிய பாசுரங்கள், இதை தெரிந்து கொள்ளாமல் போனால் கண்டிப்பாக பெருமானுக்கு எது பிடித்தம் பிடிக்காதுங்கிறது நாம் அறிய முடியாது. இது தெரிந்துதான் ஆக வேண்டும். அதற்குத்தான் இத்தனை பாசுரங்கள், இத்தனை உரைகள், ஆங்காங்கு நடக்கிற காலக்ஷேபங்கள், உபன்யாசங்கள், போட்டு வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள், இவை பள்ளி வயதிலிருந்தே நம் பாடத்திட்டத்தில் வந்து, பள்ளிக்கூடத்தில் வராவிட்டால் வீட்டில் வந்து படித்துத்தான் ஆக வேண்டும். இது தெரியாதே அப்படின்னு சொல்லிவிட முடியாது. அப்ப என்ன ஆகும்? நாம பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது பகவானுக்கு பிடித்ததா தெரியாது. அவர் உள்ளே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறான்னு பார்த்து கொண்டிருப்பார். எனக்கு சட்டம் தெரியாதே, நான் புத்தகத்தை படிக்கவில்லையே என்றும் சொல்ல முடியாது. ஏன் படிக்கவில்லைங்கிற கேள்வி வரும். வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஒரு அறிவியல் விஞ்ஞான முன்னேற்றத்தின்படி எத்தனை வலைத்தளங்கள், எத்தனை புத்தகங்கள், எவ்வளவு மின்னஞ்சல்கள், எத்தனை வகுப்புகள் எல்லாம் உள்ளன. அப்ப அது ஒரு விடாமல் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அது ஏனோ தானோ என்று செய்தால் போதாது. இது தெரிய வேண்டியது நமக்கு முக்கியம். தெரிந்தால்தான் அதன்படி வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால்தான் படைத்தவன் காக்கிறார். அவர் கைவிட மாட்டார். நமக்கு ரொம்ப தெரியாட்டா கூட கைவிட மாட்டார். ஆனால் இதிலிருந்து அவருக்கு நெருக்கமானவராக ஆகி மோட்சம் போக வேண்டும் அப்படின்னால் அதற்குரிய ஞானம், அதற்குரிய அனுஷ்டானம், பக்தி இவை இருந்தாக வேண்டும். எல்லாருமே பெரிய பண்டிதர்கள் அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நான் சொல்லவே வரவில்லை. ஆனால் எது பெருமானுக்கு பிடிக்கும், நாம் எப்படி வாழணும்னு ஆசைப்படுகிறார்ங்கிறது பகவத்கீதை வாசித்தால் தெரியும், ராமாயணம் படித்தால் புரியும், பாகவதத்தை ரெண்டு மூணு முறை கேட்டாலே தெரிந்துவிடும், தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலை பாடினார், படித்தால் எப்படி இருக்க வேண்டும்னு தெரியும், திருப்பாணாழ்வார் அமரநாதபிரான் பாடினார், புரிந்துவிடும், ஆச்சாரியர்களுடைய உபதேசங்கள் இருக்கின்றன, போதும். ஆனால் அதற்கு நேரம் செலவழிக்க வேண்டும் என்றவரை இளமையிலிருந்தே செலவழிக்க வேண்டும். அதனால் இது எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்பதை விட தெரிந்து கொள்வதற்குண்டான முயற்சியில் இறங்குவோம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.